வணக்கம் ஐயா.
வணக்கம்
ஐயா, உங்களுக்கு 82 வயதாகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் எழுதி வருகின்றீர்கள். இப்போதுதான் சாகித்ய அகாடமி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது ஒரு காலம் கடந்த விருது, உங்களுக்கு எப்போதோ வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று உங்கள் அபிமானிகள் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படி படுகிறது? இது ஒரு காலம் கடந்த விருது என்று உங்களுக்கு படுகிறதா?
என்னவென்றால், இந்தியாவின் சாகித்ய அகாடமி என்பது மாக ஒரு 22 மொழிகளை அடங்கிய, 22 இந்திய மொழிகள் அடங்கிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் நிறைய உள்போர்கள் இருக்கு. புரியுதா? தெளிவாக கேக்குதா?
ஆமாம், சொல்லுங்க.
நிறைய உள்போர்கள் இருப்பதனால் தாமதமாக என்று சொல்லலாம். அதாவது தமிழுக்கு தமிழ், கன்னடம், அப்புறம் தெலுங்கு, மலையாளம் என்ற 4 மொழி திட்டக மொழிகளுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பில் நான் சொன்னது மாதிரி அதாவது உள்போர்கள் சொல்லுவாங்க, உள்ள அரசியல். இதில் வந்து உனக்கு எனக்கு பெரிய வச்சுட்டே இருக்கிற சண்டைகள்லாம் இருக்குது. நான் இந்த மாதிரி உள்போர்களுக்கோ போரிடவோ சண்டை போடவோ போகிறது இல்லை. இலக்கியத்தில் எனக்கு வாய்ப்பு வரும்போது அல்லது என்னை மதிக்கிறவங்க மேல் மற்ற தேர்வுக்குழுகள் இருக்கக்கூடிய வந்தாச்சாரா செய்வார்கள ஒரு ஒதுக்கமான இடத்தில் இருப்பதால் தாமதமாக இருக்கலாம். பிற என்னது, தமிழகத்திலிருந்து நான் வந்து இந்த மலையாள நாட்டில் இருப்பேன், கேரளத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் இருப்பேன். அது சென்னையில் போய் எனக்கு சண்டை போட முடியாது, அமைதியாக இருந்து எழுதிக்கொண்டிருப்பேன். ஒரு 4 நாவல்கள், ஒரு நூற்றுக்கு மேல் சிறுகிறது இந்த மாதிரி எழுதிக்கொண்டிருப்பேன் என்று இந்த மாதிரி போராட்டங்கள் கலந்து கொள்வதால் அதனாலேயும் இருக்கலாம். எனக்கு தாமதமாக எது வருது காரணம், தாமதமாகாது வந்தது என்று ஒரு ஆர்வம் தான் இப்பொழுது இருக்கிறது. மகிழ்ச்சியான காரியம்தான். சொல்லுங்கள்.
எழுத்து பணிங்கிறது உங்களுக்கு முழு நேர பணி கிடையாது. அப்ப முழு நேரமும் இலக்கிய படைப்பாளியாக இருந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் அதிகமாக இன்னும் இலக்கியம் படைத்திருக்கலாம். இன்னும் விருதுகளும் அங்கீகாரங்களும் இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்பதாகப்படுகிறதா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வர வேண்டிய என்னுடைய படைப்பின் மூலமாக வர வேண்டிய அங்கீகாரங்கள் அப்பொழுது கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அதில் எனக்கு ஏமாற்றம் இல்லை. நீங்கள் சொன்ன தாமதமாக கிடைத்து 50 வருஷமாக எழுதி கொண்டிருக்கிறேன், 51 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன். அதே புறக்கணிக்கப்பட்டேன்னு ஒரு ஒரு தகவல் இருக்கே தவிர என்னுடைய மதிக்கவில்லைங்கிற ஒரு இது இல்லை.
இப்போ மொழியை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மலையாளம் கற்றுக்கொண்டீர்கள் இல்லையா?
ஆமாம்.
இப்போ உங்களுக்கு ஆர்வத்தினால தமிழை இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டீங்க.
தாய்மொழி வந்து இடையில் ஒன்று சொல்கிறேன், என்னோட தாய்மொழி வந்து தமிழ். அதாவது மலையாள தலைநகராக இருந்தாலும் கூட இங்கு ஒரு 40% இருக்கிறவர்கள் மலையாளிகள் மட்டுமே தமிழர்கள் தான் இருக்காங்க. அந்த தமிழர்களுக்கிடையில் ஒரு குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். அதனால தான் அப்புறம் தமிழ் சஞ்சிகளை தான் அதிகமாக படிக்கவும் அதில் ஈடுபடவும் முடிந்தது. அதுவும் நான் தமிழ் இலக்கியத்தை ஈடுபடுவதற்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இரண்டாவது, மலையாளிகள் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள் கூட சாதாரண முற்போக்கு சிந்தனைகள் முற்போக்கு வழியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மலையாள இலக்கியங்கள். அது கூட தமிழில் பொழுது இலக்கியங்கள், பொழுதுபோக்கு இலக்கியங்கள், சிற்பிச்சிகள் தான் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. இந்த நான் மலையாளம் படித்தவன் ஆனதுனால் மலையாளமும் தெரியும், வீட்டில் தமிழும் ஆனதுனால் தமிழும் படித்துக் கொண்டேன். தமிழ் தான் ஈடுபாடு எழுதுவதற்கு உள்ள தமிழில் மலையாளத்தில் உள்ள புரட்சி விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் புரோகிரசிவ் லிட்ரேஷன் மாதிரி தமிழில் வேண்டும் என்ற ஆரம்பம் இருந்ததனால் ஆரம்ப காலத்திலேயே அதுக்கு முதல் வழியை வகுத்தது திராவிட இயக்கம். 1947 திராவிட இயக்கம் தொடங்கி அவர்கள் புதிதான விஷயங்களை சொன்னார்கள். பார்ப்பனிய இலக்கியம் வந்து தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட எது எடுத்தாலும் பார்ப்பனிய இலக்கியமாகத்தான் இருக்கு. ஆனந்தவுடன் கல்கி போன்ற பெரிய செஞ்சிகள் அவருடைய குடும்ப வாழ்க்கைகளை தான் இலக்கியமாக செய்தார்கள். மலையாளத்தில் அப்படி இல்லை, சாதாரண கழக வாழ்க்கை சாதாரண மக்களிலே அது இலக்கியமாக வந்தது. அதை தமிழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்ததனால் இந்த ப்ரோகிரசிவ் லிட்ரேச்சரே நான் திரும்பினேன்.
இப்போ மலையாளம் தமிழ்ங்கிற இரண்டு மொழியும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களது இலக்கியம் மேம்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு?
அப்படிதான் சொல்லணும், மேம்பட்டதுன்னு அல்ல, தமிழில் செல்வங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் திருப்பித்தன் அல்லது பிற்காலத்தில் வந்த ராஜநாராயணன், கடைசியாக இப்போ எழுதக்கூடிய டாஜில்லோடன், சுந்தர ராமசாமி போன்றவர்கள் முற்போக்கு சிந்தனையில் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவனை போல நான் மலையாளத்தில் இல்லை, தமிழில் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த புதுமையாளர்களை போல நானும் வட்டார வழக்கில் எழுதுவோம், வட்டாரத்து பழைய ஒவ்வொரு வட்டாரத்தில் உள்ள தமிழகம் வந்து விரிந்த இடம் அல்லவா, பிறந்த இடம் அல்லவா, ஒவ்வொரு இடம் சென்னை, சென்னை வட்டாரத்தை எழுதி கொண்ட ஜெயகாந்தன், தஞ்சாவூர் வட்டத்தை எழுதி கொண்ட தீஜாரகிராமன் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் நல்ல இலக்கியம் படைத்தவர்கள். அவர்களையே போக கொண்டு வந்துதான் நானும் என்னுடைய கலைகளை இந்த வழியை திருப்பி கொண்டேன் என்று ஒன்றுதான் சொல்லலாம்.
இப்போ நீங்கள் மூன்று நாவல்கள், ஆறு சிறுகதை தொகுப்புகள், இப்படி புதினங்கள் அந்த படைப்பிலக்கியம் படைச்சிருந்தா கூட, இப்போது சாகித்ய அகாடமி விருது வந்து உங்களது இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு நூலுக்கு கிடைக்கிறது இல்லையா?
அதுதான் பலகீனம். அந்த உள்போர் சொல்றீங்களா, சாகித்ய அகாடமி ஆரம்பித்தவர்கள் வந்து சர் ராதாகிருஷ்ணன் போன்ற மேதைகள், சர் நேரு போன்ற மேதைகள் ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய கமிட்டியில் வரக்கூடியவர்கள்லாம் ஊது மொழியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வது, அந்த மாதிரி விஷயங்கள் மேன்மையான இலக்கு என்பது தேர்வு. தமிழுக்கு ஒரு தேர்வு குழு இது உண்டு. அந்த தேர்வு குழுவில் வரக்கூடியவர்களும் பலகீனமானவர்களாக இருப்பார்கள். தேர்ந்த இலக்கிய அறிவோ தேர்ந்த மொழிய அறிவோ உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால்தான் அவனுடைய தமிழ் இலக்கியம் இப்படி பலகீனம் போட்டு போயிட்டு என்று நிற்கிறேன்.
இல்லை, அப்போ வந்து உங்கள் படைப்பிலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
நன்றாக இருந்திருக்கும். இப்பொழுது கிடைத்த படிவங்கள், அதாவது இலக்கிய படிவங்கிற புத்தகம் கூட என்னுடைய இந்த புதிய விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன். இலக்கிய நிதி எப்படி இருக்க வேண்டும், அங்கிருந்தால் படித்த விஷயங்கள் எல்லாம் இதுதான். அந்த படித்த விஷயங்களின் சாராம்சங்கள் தான் இந்த கட்டுரை தொகுப்பு. அதனால் இந்த கட்டுரை தொகுப்பு கிடைத்ததே என்ற ஒரு வருத்தம் எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய படைப்புகளை வைத்துக் கொண்ட வந்து அல்லது இங்குள்ள மலையாள ரைட்டர்ஸ் அல்லது எனக்கு தெரிந்த ஆங்கில எழுத்தாளர்கள் இவர்களை பற்றி உள்ள கட்டுரைகள், இவருடைய மேம்பாடு குறிப்பாக இப்சன் மாப்பசான் போன்ற பிரெஞ்சு இளைஞர்கள், வேண்ட வங்காளி இளைஞர்கள், இவர்களை பற்றி இந்த எழுத்து இலக்கியம் என்கிற விஷயத்தில் தான் இந்த கட்டை தொகுப்பு அமைஞ்சிருக்கு. 25 கட்டைகள் உண்டு. அந்த என்னுடைய அந்த என் அறிவின் பிரதிநிதிப்புகளாக வந்த இந்த கட்டுரை தொகுப்புக்கு வந்ததிலே எனக்கு திருப்தி தான். என்னுடைய சிறு ஆனால் நான் வந்து சிறுகதை மாதவன் என்று தான் அறியப்படுகிறேன். என்னுடைய சிறுகதைகளுக்கு தான் இன்னும் ரொம்ப பெருமைப்பட்டுவேன். ஏனால் தமிழின் சிறுகதைகளுக்கு கூட இந்த என்னுடைய சிறுகதை கொஞ்சம் வித்தியாசப்பட்ட சிறுகதைகள், வட்டார வழக்கன், உதாரணத்தை சொல்லணுமானால் புதுமைப்பித்தன், இந்த டாஞ்சில் நாடன் போன்ற வழியில் மண்ணின் மனம் உள்ள கதைகள் என் கதைகளை கிடைத்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சிறை கதைகளின் அடிப்படையான என்னுடைய கட்டுரை தொகுப்புகளை கிடைத்தது இப்போ எனக்கு வருத்தமாக ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி காலங்களாவது இதையாவது கண்டுகொண்டவர்களே என்ற ஒரு திருப்தி தான் உள்ளது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கடந்த ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் மாதவன் அவர்கள். இலக்கிய உலகில் உங்களை கடை தெருவின் கதை சொல்லி என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி அந்த அளவுக்கு திருவனந்தபுரத்தின் கடை தெருவில் என்ன இருக்கிறது அங்க?
நீங்க உங்களுக்கு பேட்டி காணக்கூடிய உங்களுக்கு திருவனந்தபுரத்தை பற்றி தான் தெரியுமா?
அதாவது
திருவனந்தபுரம் என்பது 1947 வரைக்கும் அரசாட்சி, அரசர்கள் வாழ்ந்த ஒரு நாடு. திருவாங்கூர் என்று சொல்லுவார்கள், சேரநாட்டின் அம்சம் திருவாங்கூர். அரசர்கள் காலம் போய் மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் தொழிற்கட்சிகள், அப்புறம் சுய உரிமைகள், சுகாதாரம், அது இது பாகுபாடு வந்தோடனே மக்களுடைய மனப்பான்மை மாறிச்சு. அடாவடித்தனங்கள் தான் அதிகமாக இருக்குது. வியாபாரம் என்பது இந்த சந்தை, சாதாரணமாக ஒரு சந்தை நம்மளுக்கு அளவில் குப்பைச்சந்தைகள், இந்த சந்தை படாது, அந்த சந்தையில் இது ஒரு மேம்பட்ட சந்தை தான். எங்கள் சாலை கம்போலம்னு சொல்லுவாங்க, கடைத்தரு அதுக்கு சாலை கம்போலம் சொல்லுவாங்க. பல்வேறுபட்ட இதில் பெரும்பான்மையாக தமிழர்கள், 40% தமிழர்கள் தான் வியாபாரிகளாக முதலாளிகளாக எல்லாம் இருந்தார்கள். பிற்காலத்தால் முஸ்லீம்கள் வந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். இப்படி பல்வேறு சமூகத்தவர் வந்தாண்ட பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு மத கோட்பாடுகள், இதெல்லாம் அவங்க கேரக்டர்கள், அதாவது பண்பாட்டு குணங்கள் மாறிட்டு சண்டை சச்சரவு இதுகளெல்லாம் சர்வசாதாரணம் போயிடுச்சு. அதுதான் பல்வேறு கலையரக்டராக என்னை ஆட்கொண்டது. நான் கலைத்திறன் பற்றி 8வது நாள் இந்த குரநாவல் வரும், என்னுடைய குரநாவல் வரும் செய்து பட்டாணியை படித்துக் கொண்டால் ஏறக்குறைய இந்த சாலையை பற்றி அறிந்து கொள்ள முடியும்.
நீங்கள் வந்து துவக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி திராவிட இயக்கத்தினால கொஞ்சம் கவரப்பட்டீங்க, அந்த மொழியை உள்வாங்கி கொண்டீங்க, இடதுசாரி சிந்தனைகளால் கவரப்பட்டீங்க, இதெல்லாம் இணைந்துதான் உங்களது எழுத்து உருவானது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஆமா, அப்படிதான் சொல்ல வேண்டாம். ஏன்னா முற்போக்கு இடதுசாரின்னு சொல்லக்கூடிய வந்துட்டு அது கட்சி, இந்த அரசியல் பல்வேறுபட்ட அரசியல் மக்களை எப்படி எப்படி பாதிக்கிறது, மக்களுடைய குணநலங்களை எப்படி திருப்பி கொண்டு போகிறது தான் சொன்னேனே தவிர, இதை வந்து நான் எதுவுமே மொழியை கற்றுக்கொண்டேன் இங்கே இருந்து. ஏன்னா நம்ம மலையாளம் கற்று வந்தவரானால் மொழியை கொஞ்சம் கூட அழுத்தமாக கொண்டு அவை இயக்கத்திலிருந்து கொண்டு வந்து அதை பயன்படுத்தி பிற்பாடு லாசாராமாவுடன் ஜானகிராமன் இவர்களிடம் நேரு வழியான இலக்கியத்தையும் கற்றுக்கொண்டேன். அப்படி தான் நான் வேறு நான் ஒரு தனி வழியை தவிர ஒரு தனி நபர் அல்ல.
இப்போது திராவிட இயக்கங்களை, அந்த திராவிட கட்சிகளை எல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள், உங்களது கண்ணோட்டம் என்ன அதை பற்றி?
ஈடுபடுவதே கிடையாது. அதாவது இதையெல்லாம் அடாவடித்தனம் என்ற உத்தவ ஒரே வார்த்தையில் ஒதுக்கிவிட்டு அதை நான் கவனிப்பதே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க அடாவடித்தனமாகவே போய்விட்டது. திராவிட இயக்கம் என்ற அந்த அடிப்படையே போய்விட்டது. ஆரம்பத்தில் வந்து நான்கு திராவிட நாடுகள், நான்கு நாடுகளை திராவிட நாடு அமைப்பது, மொழியை வளர்ப்பது, சங்க இலக்கிய தொடர்பு, பண்பாடு, அது இது மாதரம் என்றெல்லாம் நல்ல கொள்கைகள் இருந்தது. பிற்பாடு அரசியலுக்கு வந்த பிற்பாடு ஒரே பணம், கோடிக்கணக்கில் பணம் சேர்ப்பது என்ற ஒரு இந்தியாவர்களை போய் நான் ஆதர்சப்பொருளாக சொல்வதே இல்லை.
இப்ப மலையாள இலக்கியத்தை பார்த்தால் மலையாள இலக்கியம் நன்கு வளர்ந்துள்ளது, முற்போக்கு சிந்தனை அதிகமாக எழுத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க மலையாளத்தோட ஒப்பிட்டால் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது தமிழ் வந்து மலையாளத்தை போன்ற சிறிய நாடு அல்ல, பெரிய நாடு. அரசியலுடைய ஒரு சுதந்திரத்தினால் இருக்கக்கூடிய அவக்கேடுகள், இந்த அவக்கேடுகள் எல்லாம் மலையாளத்திலேயும் இருக்கு. குடி கொள்ளை ஆபாசமான விஷயங்கள், செக்ஷுவல் சப்ஜெக்டில் உள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துது, இதெல்லாம் மலையாளத்திலையும் மலையாள மொழியிலையும் இலக்கியத்திலையும் கலந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு பகுதியினர் நல்ல வழியாகவே எப்போதுமே நல்லவர்களை கெட்டவர்கள் இருப்பார்கள், அதில் மலையாளத்தில் கெட்டவர்கள் தான் கூட்டிக்கொண்டே வருகிறார். தமிழ் அந்தளவு கெழுதி உணரவில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மிக பரந்த இடமாச்சே தமிழகம். மலையாளத்தை பொறுத்தளவு அவர்கள் மேல்நாட்டு இலக்கியங்களை தான் அடிப்படையாக கொண்டிருக்காங்க. தமிழ் அப்படி நமக்கு பண்பாடு இருக்குது. இந்த ஜாரி நாப்பிடைய மோகல் பில் போன்ற ஒரு நல்ல நாவல் மலையாளத்தில் இல்லை என்று நான் இந்த மலையாளிகளிடம் கூட சொல்லுவேன். புதுப்பிப்பதன் போன்ற நல்ல ஒரு சிறுகதை எழுதினாலும் மலையாளத்தில் இல்லை. தமிழ் தான் பெரிய இலக்கியம், எந்த மலையாள சபையிலும் கூட அடித்து சொல்வதுண்டு. அதனால் நாம் தான் அதில் பெரியவர்கள்.
இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் இளைஞர்கள் இலக்கியம் படைப்பது குறைந்து வருகிறது என்ற ஒரு ஆதங்கம் வெளிப்படுத்தப்படுகிறது, உங்களுக்கு என்ன படுகிறது?
அப்படித்தான் நானும் சொல்வேன். ஏன்னா இளைஞர்கள் படிக்கிற ஊடகங்கள் எடுத்து பாருங்க, டிவி போன்றது, அதாவது மாநில பத்திரிகைகள் போன்ற ஊடகங்கள் இளைஞர்களை திருப்பி விட்டார்கள். படிக்கிற ஆர்வம் குறைவு, புத்தக சந்தை மாசா மாசம் ஒரு புக் எக்ஸிபிஷன், அதில் வந்து இளைஞர்கள் புத்தகங்களை வாங்குகிறார்கள் சொல்ல வாங்க அவர்கள் ஷோகேஸில் அனுப்பி வைப்பார்களே, இதை படிப்பதில்லை. அதாவது புதுச்சா நீ என்ன படிச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது சமீபத்தில் சாகித்ய கழகம் வாழக்கூடிய பூமொழி நல்ல எழுத்தாளர். கூப்பிட்டியினுடைய பெரிய நாவல் அப்பாஞ்சி அம்மாடி இதோட பேரில் வந்திருக்குது. இதை எத்தனை கலைஞர்களை படிச்சிருப்பார்கள் என்று பார்த்தால் இல்லையே இல்லை என்று சொல்லலாம். ஷோகேஷில் அடிக்க வச்சிருக்கா. படிக்கும் வேகம் தமிழகத்தில் இளைஞர்களிடையே குறைந்து கொண்டிருக்கிறது.
மிக்க நன்றி உங்களுக்கு. சாகித்ய அகாடமி விருது பெறும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
ரொம்ப நன்றி.